டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
எல்லா இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. முல்லை வீடு உலகில் துணை இயேசுவே, முல்லை வீடு உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் பண்புலோற்றி நேகிதர், தந்தை தாயினம் ஜனம் பண்புலோற்றி நேகிதர், தந்தொட சகல யோக சம்புரண வாக்கியம், தந்தொட சகல யோக சம்புரண வாக்கியம், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. கவலையில்லாரூதலும் கங்களில் என் ஜோதி, கவலையில்லாரூதலும் கங்குளில் என் ஜோதி, கஷ்டநோய் படுக்கையிலே கை கண்ட அவிழ்தம், கஷ்டநோய் படுக்கையிலே கை கண்ட அவிழ்தம், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. பிதாவுமன் போக்கினில் வரத்தினி, போதக பிதாவும் என் போக்கினில் வரத்தினி, ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆசியும் சம்பாத்தியமும், அணியும் ஆபரணமும் ஆசியும் சம்பாத்தியமும், பிணை அணியும் மீட்பருமன் பிரியமத்தியஸ்தனும், பிணை அணியும் மீட்பருமன் பிரியமத்தியஸ்தனும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. Thank you.
வேத ஆராய்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த உலகில் ஏன்தான் வாழ்கிறேனோ என்று வாழ்க்கையில் வெறுப்புற்று வானொலி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நண்பரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு கற்று வருகிற அருமையான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதியிருந்தீர்கள், உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இன்னும் அநேகர் உங்களைப் போல இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். அநேகர் புதிதாக மற்றவர்களுக்கு வானொலி பெட்டிகளை வாங்கிக் கொடுக்கிறீர்கள். அதற்கான பலனை நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6:15 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார். இங்கே தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள் என்று பார்க்கிறோம். மெரில் அங்கர் என்பவர் இந்த வசனத்திற்கு கூறும் விளக்கத்தை சற்றே கவனியுங்கள். தேவாலயம் கட்டிக்கொண்டிருக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது வெகு தொலைவில் உள்ள பாபிலோனிலிருந்து வந்தவர்கள் வெள்ளியும் பொன்னும் தேவாலயத்திற்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். இது சகரியாவிற்கு ஒரு முன் அறிவிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தது. எருசலேமிலே ஒரு மகிமையான தேவாலயம் கட்டப்படும் என்றும் அது எல்லா தேசத்தாருக்கும் ஜப வீடாக உருவாகும் என்றும் அவர் கூறினார். இந்த ஜபாலயத்திற்கு புறஜாதி ஜனங்களும் தொழுகையோடும் காணிக்கைகளோடும் வந்து சேர்வார்கள் என்று விளக்குகிறார். ஏசாயாவும் இதை குறித்து சொல்லியிருக்கிறார். 1000 வருட அரசாட்சியிலே புறஜாதி தேசங்களும் எருசலேமிற்கு தேவனை தொழுது கொள்ள வருவார்கள் என்கிறார். ஏசாயா 2:2 பாருங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். நாம் இந்த இடத்திலே ஒன்றை நினைவிலே கொண்டு வர வேண்டும். வசனம் 12 மற்றும் 13 கிளையாகிய கிறிஸ்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே நம்முன் இருக்கிற வசனத்திலே தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் செல்வத்தை கொண்டு வருவார்கள். நாம் இதன் வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை கட்டப்போகிறார். ஏசாயா மேலும் 56:6-7 என்ன கூறியிருக்கிறார்? கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றிக் கொண்டிருக்கிற அந்நிய புருஷர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்கிறார். சகரியா 6:15 மற்றொரு பகுதி என்ன சொல்கிறது? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்கிறார். அவர்களுடைய கீழ்ப்படிதலை இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் சார்ந்திருக்கிறது என்று இதற்கு அர்த்தமல்ல. ஏனென்றால் தேவனுடைய நோக்கத்திலும் தேவனுடைய நித்தியமான திட்டத்திலும் தீர்க்க தரிசனமானது இடம்பெற்றிருக்கிறது. மாறாக அவர்களுடைய விசுவாசம் கீழ்ப்படிதலை சார்ந்தே அவர்களுடைய பங்கு கொள்ளல் இருக்கும் என்று சொல்கிறார். நாம் இந்த சகரியா புத்தகத்தின் முதல் பெரிய பிரிவை நிறைவிற்கு கொண்டு வரும் முன் நாம் இதை வரலாற்று தீர்க்க தரிசன நீரோட்டத்திலே கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். இந்த பிரிவிலே நம்முடைய திசை மாறிவிட வாய்ப்பிருக்கிறது. அவ்வாறு நம்முடைய திசை மாறிவிட்டால் நாம் வேதத்தின் சிறந்த சத்தியங்களிலே ஒன்றை இழந்து விடுவோம். மேலும் தேவன் தம்முடைய வார்த்தையிலே வைத்திருக்கிற சிறந்த கொள்கைகளிலே ஒன்றையும் இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். தீர்க்க தரிசனத்தை உபதேசிக்கிறவர்கள் இந்த புத்தகத்தை மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் விந்தையான தாறுமாறான விளக்கம் இதற்கு அளிப்பதிலிருந்து விடுவிக்கப்படுவோம். ஏனென்றால் சகரியாவின் தரிசனங்கள் மிகவும் அடையாளமாக சொல்லப்பட்டவை. அவ்வாறு சொல்லப்பட்டிருப்பதால் நாம் இது தீர்க்க தரிசியின் கனவிலே வெகு காலத்திற்கு முன்பு நிகழ்ந்த தற்செயலான காரியம் என்ற முடிவிற்கு வர வாய்ப்பிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு அற்றவை என்று கருதுகிறவர்கள் தாங்கள் விரும்பினபடியெல்லாம் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த தரிசனங்களிலே ஒன்றை வெளியே எடுத்து அதன் பின்னணியை எல்லாம் தள்ளிவிட்டு அறிவுக்கு பொருந்ததாக விளக்கம் அளிக்கும் ஆபத்தும் இதிலே இருக்கிறது. தீர்க்க தரிசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது ஒரு முக்கியமான நியமத்தை நினைவிலே கொள்ள வேண்டும். எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது. இதை நாம் மறந்துவிடவே கூடாது. அதாவது ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் வேதத்தின் மொத்தமான தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியிலே பொருந்தக்கூடியதாகவே இருக்கும். அதை அந்த சரியான இடத்திலே பொருத்தியே நாம் விளக்கம் அளிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சகரியாவிற்கு கொடுக்கப்பட்ட எல்லா தரிசனங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை, சம்பந்தப்பட்டவை என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த தீர்க்க தரிசனங்கள் அந்த காலகட்டத்திற்கும் அந்த இடத்திற்கும் பொருந்துகிறதாகவும் மேலும் வரப்போகிற வரலாற்றின் சுருக்கத்தையும் அது தெரிவிக்கிறதாயும் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரவேல் தேசத்தின் முழு எதிர்காலத்தையும் படம் பிடித்து காட்டுகிறது. அதனுடைய எதிரிகளின் அழிவை குறித்தும் அது சுத்திகரிக்கப்பட்டு பிரதான ஆசாரிய சாட்சியாயிருப்பதற்கு மீண்டும் தூக்கி நிறுத்தப்படுவதை குறித்தும் இவை சொல்லுகின்றன. பிரியமானவர்களே, இந்த பிரிவானது இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து சிறந்த ஆசாரியராக ராஜாவாக ஆளுகை செய்வதை குறித்து கூறுவதோடு நிறைவடைகிறது. இவை எல்லாமே அன்றைய நாட்களிலே இருந்த மீதியான இஸ்ரவேலருக்கு சகரியா மூலமாக தேவனால் கொடுக்கப்பட்ட செய்திகளாகும். அப்பொழுது இந்த மீதியானவர்கள் தேவாலயத்தை கட்டுவதற்கு சோர்ந்து போயிருந்தார்கள். தேவாலய கட்டுமான பணி மெதுவாக மட்டுமல்ல, பிரச்சனையின் மத்தியிலே போய்கொண்டிருந்தது. இது சாலமோனுடைய தேவாலயத்தை விட சிறிதாக இருந்தது. மேலும் அவர்கள் பாபிலோனிலும் பின்பு மேதிய பெர்சிய ராஜ்யங்களிலேயும் பார்த்த புரஜாதியாரின் ஆலயங்களையும் விட இவர்கள் கட்டியது மிகவும் சிறியதாக முக்கியத்துவமற்றதாக தெரிந்தது. இருந்த போதிலும் இஸ்ரவேல் சமாதானமான காலத்திலே இருந்தது. அவர்கள் கட்டுவதற்கு சிறந்த நேரமாக அது இருந்தது. நாம் இப்பொழுது இதிலே காணப்படுகிற மூன்று நிலையிலான அர்த்தத்தை பார்க்க நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக சம காலத்திற்குரிய அர்த்தம், இரண்டாவதாக தொடருகின்ற அர்த்தம், மூன்றாவதாக எல்லாவற்றின் நிறைவு. முதலாவது சம காலத்துக்குரிய அர்த்தத்தை குறித்து பார்க்கும்பொழுது சகரியா அண்டைய காலகட்டத்திற்குரிய சூழ்நிலை குறித்து அந்த மக்களுக்கு இந்த தரிசனத்தின் மூலமாக பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். சகரியா தன்னுடைய நாட்களிலே வாழ்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து அவர்களோடு பேசினார். அவர்கள் சோர்ந்து போகாதிருக்கும்படியாக சகரியா வலியுறுத்தி அவர்கள் தேவனுடைய நோக்கத்திலும் தேவனுடைய நித்தியமான திட்டத்திலும் தான் இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர்கள் கட்டிக்கொண்டிருந்த அந்த சிறிய ஆலயம் ஆயிர வருட அரசாட்சியிலே மேசியாவே கட்டப்போகின்ற பெரிய தேவாலயத்திற்கு நடத்தி செல்கிறதாக இருக்கிறது என்பதை சொன்னார். அடுத்ததாக தொடருகிற பொருள் என்னவென்றால் நம்முடைய நாட்களுக்கான செய்தியை அந்த தரிசனம் உடையதாக இருக்கிறதை அது குறிக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அது பிரயோஜனம் உள்ளவைகளுமாயும் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு நேராக எழுதப்படாதவைகளாய் இருந்தாலும் அவை நமக்கும் செய்தியை உடையனவாக இருக்கின்றன. உதாரணமாக தேவன் நம்மை தேவாலயத்தை கட்டும்படி சொல்லவில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு சில கிறிஸ்தவர்கள் இந்தியானா என்ற இடத்திலிருந்து கற்களை ஏற்றி இஸ்ரவேலுக்கு அனுப்பி தேவாலயத்தை கட்ட உதவ முயற்சித்தார்கள். இது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி. இஸ்ரவேலில் தேவாலயம் கட்ட நாம் பளிங்கி கற்களை அனுப்ப வேண்டும் என்பது முக்கியமல்ல. மாறாக அவர்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவை பற்றிய செய்தியை அறிய வைப்பதே முக்கியம். கைகளால் பெயர்க்கப்படாத கல்லாகிய அவரை இஸ்ரவேலுக்கு அனுப்ப வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 21:44 இயேசுவே தன்னை பற்றி இவ்வாறு கூறியிருக்கிறார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த கல்லின் மேல் இதுவரை விழவில்லை என்றால், மனம் திரும்பி அவரிடத்திலே வரவில்லை என்றால், இந்த கிருபையின் காலத்திலேயே அவரிடத்திலே வருவோம். இல்லையென்றால் நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று வருகிறது, அதை நீங்கள் சந்திக்க வேண்டியதாயிருக்கும். தேவன் தேசங்களை நியாயம் தீர்த்து தண்டித்ததை உலக வரலாற்றிலே நாம் பார்த்திருக்கிறோம். பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்க மாசிடோனிய ராஜ்யம் போன்றவை எல்லாமே வந்து போய்விட்டது, அவை அழிவை கண்டுவிட்டது. அருமையானவர்களே, தேவன் இன்னமும் உலக வரலாற்றிலே தலையிட்டு செயல்படுகிறார் என்பதை காண முடியாத அளவிற்கு உங்கள் கண்கள் இருண்டிருக்கிறதா? தேவன் உலகத்தில் உள்ள அநேக தேசங்களை நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? இன்றைய உலக வரலாற்றை பாருங்கள், தேவன் எவ்வளவு சீக்கிரத்திலே ஒரு தேசத்தை உயர்விற்கு கொண்டு வருகிறார், அதே போல எவ்வளவு சீக்கிரத்திலே ஒரு தேசத்தை கீழான நிலைக்கும் கொண்டு வருகிறார் என்று கவனித்து பாருங்கள். குறிப்பிட்ட காலகட்டத்திலே உலகத்திலே பெரும் வல்லரசாக விளங்குகிறது, பிறகு பாவத்தினால் அது கீழான நிலைமையை அடைகிறது. இது தேவனுடைய செயல். பிரியமானவர்களே, தேவன் தாம் தேர்ந்தெடுக்கும் எந்த வழியிலேயும் ஒரு தேசத்தை உயர்த்தவோ அதை கீழாக தள்ளவோ செயல்படுகிறார். நீங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சோர்வைத்தான் பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் மூளையே சலவை செய்யப்பட்டுவிடும். அவ்வாறுதான் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. ஆனால் சகரியாவின் தரிசனங்களில் இருந்து தேவனுடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் இன்றும் கேட்க முடியும். அவருடைய தரிசனங்கள் விந்தையானவையோ தாறுமாறானவையோ அல்ல. மேலும் அந்த தரிசனங்களுக்கு விந்தையான தாறுமாறான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டால் அது திருப்தி கொடுக்காது. ஆம், தேவன் இந்த காலத்திற்குரிய செய்தியை தம்முடைய வசனத்தின் மூலமாக கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய நோக்கமே வெற்றி பெறும் என்றும், தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற உலக வரலாற்றிலே செயல்படுகிறார் என்பதையும் நமக்கு போதிக்கிறது. அடுத்ததாக இந்த மூன்று அர்த்தங்களில் இறுதியானது எல்லாவற்றின் நிறைவு அல்லது பூர்த்தி என்பதாகும். வரலாறானது தீர்க்க தரிசனம் என்ற கால்வாய் வழியாக ஓடி செல்கிறது. இப்பொழுது மீண்டுமாக சகரியா 6:12 வாசிக்கிறேன், கவனியுங்கள். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமும் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். நாம் முன்னர் சிந்தித்தது போல கிளை என்பது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரையும் குறிப்பிடவில்லை என்பது தெளிவு. அவர் வறண்ட நிலத்திலே துளிர்க்கிற வேர். அவரே நமக்காக சிலுவையிலே மறித்தார். ஆனால் அவர் மீண்டும் ஆளுகை செய்வதற்காக வரப்போகிறார். ஏசாயா 4:2 இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும், பூமியின் கிளை அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும் என்று பார்க்கிறோம். அவர் தம்முடைய அரியணையிலே ஆசாரியராக வீற்றிருப்பார். நாம் இதை தெரிந்து கொள்வது காரியங்களை தெளிவாக வைத்துக் கொள்ள உதவ வேண்டும். ஒரு சிறிய கூட்டமான விசுவாசிகள் விசுவாசம் இல்லாத ஒரு இடத்திலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்து அவரை கனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறார்கள், தேவனுடைய சித்தம் செய்ய அர்ப்பணித்திருக்கிறார்கள். மிகவும் கருத்தோடு இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று பாடுகிறார்கள். இந்த சிறிய கூட்ட விசுவாசிகள் வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருக்கலாம். இருந்த போதிலும் அவர்கள் தேவனுடைய திட்டத்திலே, தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தின் தலைநகரங்களிலே, மாநிலத்தின் தலைநகரங்களிலே நடைபெறும் பெரிய கூடுகைகளை விட தேவனுடைய திட்டத்திலும் சித்தத்திலும் இருப்பதுதான் மிகவும் முக்கியம். இது ஒருவேளை அநேகருக்கு விசுவாசிக்க கடினமானதாக தோன்றலாம். ஏனென்றால் இந்த உலகம் தேவன் பார்க்கிற கண்ணோட்டத்திலே எதையுமே பார்க்கிறதில்லை. இந்த சிறு கூட்ட விசுவாசிகள் அந்த மகத்துவமான வலிமையான பாடுவோரின் கூட்டத்திலே பரலோகத்திலே ஒரு நாளிலே சேர்ந்து ஆட்டுக்குட்டியை பார்த்து இவ்வாறு பாடுவார்கள். எப்படி? வெளிப்படுத்துகிற விசேஷம் 5:9-10 வசனங்களை பாருங்கள். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நாம் சென்று கொண்டிருக்கும் பாதையின் முடிவு நோக்கம் இதுதான் பிரியமானவர்களே. இந்த உலகம் அந்த சிறு கூட்ட விசுவாசிகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடும். பெரும் திரள் அவர்களை கடந்து போயிருக்கலாம். இருந்தபோதிலும் அவர்களே தேவனுடைய திட்டத்திலும் தேவனுடைய நோக்கத்திலும் முக்கியமானவர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் பங்கு பெறும் சபை ஒரு சிறிய சபையாயிருக்கலாம், பரவாயில்லை. உங்களுடைய சபையிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்பதை கவனித்து பாருங்கள். மனிதனுடைய முக்கியமான காரியங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதா, அல்லது கர்த்தருடைய வார்த்தை அவருடைய சித்தம் முக்கியமானதாக இருக்கிறதா? இன்றும் சில சபைகளை நாம் பார்ப்போம் என்றால் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக அளவிலே திருச்சபையிலே முக்கியமானவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். சகரியா புத்தகத்தின் இந்த பிரிவு காரியங்களை தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்க உதவ வேண்டும். வேதத்தின் தலை சிறந்த பகுதிகளிலே ஒன்றான இது இன்றும் இப்பொழுதும் உங்களுக்கும் எனக்கும் செய்தியை உடையதாயிருக்கிறது. நாம் இப்பொழுது சகரியா 7 முதல் வசனத்தை பார்க்கப் போகிறோம். நாம் இந்த 7:8 வரலாற்றின் இடை நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் பார்த்தது போலவே இங்கும் காணப்படுகிறது. ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்திலே தீர்க்க தரிசனத்தின் மத்திய பகுதியிலே ஆகாய் ஆசாரியனிடத்திலே பிரமாணத்தை பற்றி கேட்க அனுப்பப்பட்டார். பரிசுத்தமானது தீட்டுப்பட்டதை தொட்டால் அது தீட்டுப்பட்டதை பரிசுத்தமாக்குமா என்பதுதான் கேள்வி. இதற்கு பதில் பரிசுத்தமாக்காது என்பதே. அடுத்த கேள்வி, தீட்டுப்பட்டது பரிசுத்தமானதை தொட்டால் அது பரிசுத்தமானதை தீட்டுள்ளதாக்குமா என்பது? பதில், ஆம், தீட்டுள்ளதாக்கும் என்பதுதான். இங்கே சகரியா புத்தகத்திலேயும் இதை போன்ற ஒரு பிரச்சினை இந்த வரலாற்று இடை நிகழ்ச்சியிலே சற்று வேறு கோணத்திலே அணுகப்படுவதை நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். சகரியா 7:1 தரியு ராஜா அரசாண்ட 4 கிஸ்லே என்னும் 9 சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இங்கே நம்முடைய மனதின் ஆழத்திலே பதிகின்ற காரியம் என்னவென்றால் சகரியா தீர்க்கதரிசி இந்த மக்களுக்காக மீண்டும் ஒரு செய்தியை உடையவராக இருக்கிறார் என்பதே. இது ஒரு முக்கியமான செய்தியும் கூட. மேலும் இது தன்னுடைய செய்தி அல்ல என்பதை அவர் மிகவும் தெளிவுபட கூறிவிடுகிறார். எப்படி? இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்கிறார். தரியு ராஜா அரசாண்ட 4 இஸ்லே என்னும் 9 என்று குறிப்பிடுகிறார். ஆங்கில நாட்காட்டிப்படி பார்ப்போம் என்றால் அது டிசம்பர் 4 கிறிஸ்துவுக்கு முன் 518 இதே காலகட்டத்திலேதான் ஆகாய் தன்னுடைய மக்களோடும் மிகவும் நடைமுறையாக பேசிக் கொண்டிருந்தார். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு வசனமானாலும் புதிய ஏற்பாட்டு வசனமானாலும் இது இன்றும் நமக்கு செய்தியை உடையதாயிருக்கிறது என்று சிந்தித்தோம். இந்த அநேகர் வேதம் இந்த காலத்திற்கு ஏற்றதல்ல, இது பழங்காலத்திற்குத்தான் பொருந்தும் என்று சொல்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, இன்றும் ஆண்டவர் இந்த வசனங்களை எடுத்து பயன்படுத்தி நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை வழி நடத்துகிறார், அதன்படி ஆசீர்வதிக்கிறார். 2 தீமோத்தேயு 3:16 பார்க்கிறது போல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அருளப்பட்டபடியினாலே அது இன்று வாழும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறது. இந்த வசனத்தையும் அடுத்த வசனத்தையும் தொடர்ந்து கவனியுங்கள். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. வேதவசனமானது இந்த காரியத்தை இன்றும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறதாயிருக்கிறது. மட்டுமல்ல, நீங்கள் ஒரு காரியத்தை தேவன் பார்க்கிற விதமாக பார்க்கிறீர்களா அல்லது உலக மக்களைப் போல பார்க்கிறீர்களா என்பதை சற்றே யோசித்து பாருங்கள். உலக மக்கள் பணத்தையும் அந்தஸ்தையும் கல்வியையும் உயர்வையும் முக்கியப்படுத்துவார்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு இல்லாமல் தேவனுடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவன் எதை முக்கியம் என்று கருதுகிறாரோ அதையே நீங்களும் முக்கியத்துவப்படுத்தி பார்க்கிற பார்வை உங்களுக்கு வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் முக்கியப்படுவதுவே அவருடைய கண்ணோட்டம். பரலோகத்தின் காரியங்களையே முக்கியத்துவப்படுத்தி நாம் செயல்படவே ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒருவேளை உலகத்திற்கு முன்பாக மறைந்திருந்தாலும் தேவனுக்கு மறைவானவர்கள் இல்லை. பிரியமானவர்களே, அவர் உங்கள் காரியங்களை காண்கிறார். அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் முக்கியத்துவப்படுத்துவது உண்மை என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய கண்ணோட்டத்திலே காரியங்களை பார்க்க வேண்டியது அவசியம். ஜெபம் செய்வோம். எங்களோடு கூட தங்கியிருந்து உம்முடைய வசனத்தினாலே எங்களை வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் கேட்ட வசனங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வரும் காலங்களை குறித்தும் நீர் தெளிவாய் எங்களுக்கு எழுதி கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்தாலும் உம்முடைய சித்தத்தின் மையத்தில் இருக்க எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலகம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே மக்கள் கடந்து வருவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க நீரே எங்கள் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து இடைபட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும் பணியிலே இருக்கிற இடங்களிலே ஆத்ம பாரத்தோடு செயல்படுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தந்த நாள் ஆத்ம பாரத்தோடு அவர்கள் செய்யும் பணிகளிலே கர்த்தர் கனிகளை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்கள் விதைக்கிற உம்முடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாதபடி ஆத்மாக்களை ரட்சிப்புக்கு நேராகவும் பரிசுத்தத்திற்கு நேராகவும் வல்லமை உள்ள வாழ்க்கைக்கு நேராகவும் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களையும் எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே காத்துக்கொள்ளும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 1 நாளாகமும் 28:20. நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 1 நாளாகமும் 28:20.